கடைசி பாட்டு முடியறது. அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணி ஆகமன்னும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் முடிக்கிறச்சே அதே சிவநாராயண சுவாமி முடிச்சுட்டார். எங்க தொடங்கினாரோ அதே இடத்துல முடிக்கிறார். பாவையை போற்றுதும் பெருமா பாவைன்னா பெண்ணரசி, பெண்ணரசியான மகாலட்சுமியோ இல்லையோ, அந்த மகாலட்சுமியோடு சேர்ந்த நாராயணனைத்தான் போற்றுவோம் அப்படிங்கறது அழகான சித்தாந்தம். அப்ப சித்தாந்தம் சீவைட்டவம் முதல்லையும் சொல்லிட்டார், கடைசியும் சொல்லிட்டார். அதை விட தன்னுடைய அழகான விஷயம் கலியுகத்துக்குன்னு ஏற்ற பொருளை சொல்ல போறார். பாருங்க 10வது பாசுரத்தில் பார்த்தீங்கனால் ஒரு கருத்து சொல்லுகிறார். மன்னிய பேருருள் மாண்டவின் கோவலுள் மாமனரால் தன்னொடும் கண்டமகாட்டும் மாயனை கண்டமகாட்டும் தமிழ் தலைவன் பேயாழ்வாரை பத்தின பாசுரம் சொல்லிட்டு இருக்கார். அதிலே மன்னிய பேரிருள் மாண்டவின் கோவலுள் மாமலரால் தன்னொடும் கண்டமை காட்டும் தமிழ் தலைவன்னால் கோவலுள் மாமலரால் நீர் பிரம்மச்சாரி நாராயணன் இல்ல கிரகஸ்த நாராயணன் சொல்லிட்டீள். அந்த கிரகஸ்தன் எங்க இருக்கார்? வைகுந்தத்திலயா, பார்க்கடல்லையா, அவதாரத்திலயா, உள்ளத்துக்குள்ளையா, எங்கிருக்கிறார்னால் ராமானுஜ சித்தாந்த விசிஷ்டாத்வைத்தத்தின் படி மற்ற 4 நிலைகளை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துக்கு தான் ஏற்றம். கோவில் கோவிலா கட்டிண்டு விக்கிரக ரூபத்துல பெருமாள் இருக்காடு இல்லையோ, அதைத்தான் ராமானுஜர் எப்போதுமே கொண்டாடுவார். ஆதியம் சோதி உருவை அங்குவை திங்கு பிறந்த வேத முதல்வனை பாதி வீதிகள் தோறும் துல்லாதார் என்ன நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசம். வைகுந்தத்துல தன் சோதி உருவை வச்சுட்டு அனைத்தும் திவ்ய தேசங்கள்ல தான் பெருமாள் எழுந்துருளிய இருக்கிறார். அவன் இவன் என்ன கூடேன் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனேன்னு பாசம். எங்கோ வைகுந்தம் வைகுந்தன்னு தேடிட்டு போகாதீங்கோ, அது எல்லாத்தையும் விட விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமானுக்கு தான் ஏற்றம். அதனாலதான் ராமானுஜர் என்ன பண்றார், கோவலுள் மாமலரால் தன்னொடும் மாயன். கோவல் திருக்கோவலூர், திருக்கோவலூர்லே பெருமாள் சிவன் நாராயணனா இருக்காங்கிறார். ஏன் வைகுந்தத்தில் இல்லையானால் நான் பார்க்கவே இல்லையே, நான் என்னைக்கு போயிருக்கேன் என்னைக்கு பாக்குறதுக்கு இப்போ, ஏன் ஒரு நாள் போமாட்டேறான், போயிட்டா உங்கள்கிட்ட இருக்கு வந்து பேச போறேன், போனப்பறம் இங்க வந்து பேச மாட்டான் இல்லையோ, ரொம்ப உபன்யாசம் எல்லாம் பண்றாருன்னா பார்த்ததே இல்லையன்னு அர்த்தம். அது வைகுண்டத்தை பத்தி ரொம்ப நல்லா நீ விளக்கமா சொன்னாருன்னா திடீர்னு ஒரு பிள்ளை கேட்கும், அவர் பார்த்துட்டு வந்து சொன்னாரா சுவாமின்னதுன்னா என்ன பதில் சொல்றது, நான் இப்போ பார்த்தா அவரையும் சொல்ல போறாரு, பார்க்காதனாலதான் பேசிட்டு இருக்காரு. இப்போ கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், யாரெல்லாம் ராமனை பார்த்தாலோ வாயடைச்சு போறா பேச போறது இல்ல, யாரெல்லாம் ராமன் ராமன் பேசிட்டு இருக்கானோ பாக்கறேன்னு அர்த்தம். அத போல வைகுந்தத்தை பார்த்துட்டு நான் ஏன் பேச போறேன், ராமானுஜர் சொல்றார் போறன்னைக்கு போவோம் பார்த்துப்போம். இப்ப உங்களுக்கு வைகுந்தம் தெரிய போறதா, அங்கெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்க பக்கத்துல எந்த கோவில்ல சீமன் நாராயணன் எழுதிருக்காரோ போய் பற்றுங்க. அதனாலதான் அர்ச்சாவதாரம் எளிதன் நான் செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமுமாய் துய்ய விபவமாய் தோன்றிவத்துள் நிலத்தில் எய்துபவர்க்கு அர்ச்சாவதாரம் எளிதன் நான் மணவாள மாமனிகளுடைய திருவாய்மொழி 100 பாசம் அதுல சாதிக்கிறார். ஏதோ செய்ய பரத்துவமாய் பரரூபம் வைகுந்தம், சீரார் வியூகமுமாய் வியூகம் பார்க்கடல், துய்ய விபவமுமாய் ராமன் கண்ணன் வராகன் நரசிம்மன், இது இத்தனை நமக்கு உதவ போறது இல்ல. ஆனா எய்துபவர்க்கு அர்ச்சாவதாரம் எளிதன்னார், நான் போய் இன்னைக்கு சனிக்கிழமை போய் சேவிக்கணும்னார் வார் வார் திருப்பார்க்கடல்ல போய் சேவிச்சுட்டு வரலாம்னா யார் போறது, வழியே தெரியாது, எந்த வண்டி போகும்னு தெரியாது. சரி வேண்டாம் சாமி, திருப்பார்க்கடல் வேண்டாம், சீவைகுண்டத்துல போய் சேவிச்சுட்டு வருவோம்னா இதுவே தேவையில்லை. இது இங்கேயான இந்த லோகத்துல இருக்குன்னு தெரியும் திருப்பார்கடல், வைகுந்த இந்த லீலா விபூதியிலே இல்ல நித்திய விபூதிக்கு போயாகனப்போ உடனே ஒரு சுவாமி போனார், இங்க இருந்து வண்டியில போறதுக்கு சீட்டு வாங்கிட்டார், சீவைகுண்டத்துக்கே வாழ்ந்து வந்தார். என்ன ஆச்சரியமா இருக்கேன், கேள்விப்பட்டது இல்லையே, நான் வாரம் அழைச்சின்னு போறேன், கூட்டின் போனார், ஆகா விமானத்திலாம் ஏத்தினார், கொண்டு போய் இறக்கினார், 100 விமானத்தில் இறக்கினார், இறக்கினார் திருநெல்வேலி பக்கத்துல சீவைகுண்டத்துல கொண்டு விட்டார். சாமி நான் இந்த சீவைகுண்டத்தையே கேட்கலாம், எங்களுக்கு தெரிஞ்ச சீவைகுண்டம் இதுதான், உமக்கு தெரிஞ்ச சீவைகுண்டம் என்னைக்கு போறீரோ போயிட்டு போவோம். ஆகவே ராமானுஜ சித்தாந்தத்தின்படி அந்த சீமன் நாராயணனை சேவிக்க வேண்டியது திவ்ய தேசங்களில், அதுதான் அவர் கொடுத்திருக்கிற 2வது முக்கியமான கட்டளை. எங்கோ தேடிண்டு போகாதீங்கோ, அவதாரங்களை விடுங்கோ, பார்க்கடலை விடுங்கோ, வைகுந்தத்தை விடுங்கோ, தேசந்தோறும் உங்களுக்கு உங்களுக்குன்னு தன்னுடைய எல்லாத்தையும் குறைச்சிட்டு வந்து நிக்கிறார். நாம இன்னைக்கு புளியோர சமைச்சோம்னா அதுதான் அவருக்கு, நாம இன்னைக்கு ரோஜா பூ மாலை கொடுத்தோம்னா அதுதான் இன்னைக்கு அவருக்கு, நல்ல மல்லிகைப்பூ மாலை சாத்திக்கணும்னு ஆசையா இருக்கும், நான் சோதனையா சாமந்தி மாலையை கொண்டு கொடுப்பேன். கேப்பரா எனக்கு இன்னைக்கு மல்லி தான் பிடிக்கும், நீ சாமந்தி கொடுத்துட்டேன்னு அவர் கேட்டதே கிடையாது. எனக்கு இன்னைக்கு வீட்டுல ஏதாவது பிறந்த நாள்னு சொன்னா லட்டு தலையை விடுங்கிறோம், அன்னைக்கு அவர் புளியோரை சாப்பிடணும் இருக்கும், யாரு கேப்பர், அப்ப அது கேக்குறதே இல்ல, உனக்கு எது பிடிக்குமோ அது தனக்கு பிடிக்கும் ஏத்துட்டு இருக்காரு. இந்த எளிய நிலையை காட்டிலும் நான் எங்க போய் பச்சை போறேன். அதனால திருக்கோவலூர்ல எழுந்துருளிருக்கார், திருக்கண்ணமங்கல் இருக்கார், பொன் நரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஷர். அதே போல ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோல் உழல்வோம், காண்டகதோல் அண்ணல் தென் நத்தியூரர் கடலினக்கீழ் பூண்ட வன்பாளன் இராமானுஷர். காஞ்சி தேவ பெருமாள்னா உருகுகிறார், மேலகோட்ட செல்லப்பிள்ளைய பிரதிஷ்டையே பண்ணி கொடுத்தார், அங்க எங்கோ ராமப்பிரியனை போய் தில்லி பாதுஷாவிடத்திலிருந்து கூட்டுனு வந்து பிரதிஷ்டை பண்ணார். ஸ்ரீரங்கம்னு சொன்னா எப்போதும் அழுகிறார். இப்ப திருமலையில போய் பெருமாளையே ஸ்தாபித்து இவர் விஷ்ணுன்னு ஸ்தாபிச்சே கொடுத்தார், அப்பனுக்கு சங்க சக்கரங்களையே திருப்பி கொடுத்தார், கோவிந்தராஜ பிரதிஷ்டையே அவர் தான் பண்ணார்னு எத்தனை சொல்லணும். அப்ப திவ்வதேசங்கள் தோறும் போய் போய் பண்ணிருக்காரு இல்லையோ, இது இந்த சித்தாந்தத்தினுடைய இரண்டாவது முக்கியமான கொள்கை. பிராட்டியும் பெருமானையும் சேர்ந்துதான் பத்துவோம், அந்த சேர்ந்து பத்துறதையும் எங்கேயோ தேடின்னு போக மாட்டோம், திவ்வதேசத்துலதான் தேடுவோம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்ல பெருமாள் எழுதியிருக்காருனால் அதைத்தான் நாம எப்போதும் பற்றுவோங்கிற அர்த்தம் சொன்னார். மேலும் ஆரப்பொழில் தென் புருகைப்பிதான், நீங்க தான் ஒரு அர்த்தமா குறிச்சுக்கணும். இப்போ ஸ்ரீமன் நாராயணங்கிறத முதல்ல பார்த்துட்டோம், அர்ச்சாவதாரம் கோவில்கள்ல சேவிக்க போங்கோ இது ரெண்டாவது. இப்ப மூணாவது, ஆரப்பொழில் தென் குருகிப்பிரான் அமுதத் திருவா ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவரதம் சீரப்பயன் நொய்யும் சீலங்கோள் நாதமுனிய நெஞ்சால் வாரிப்பருகுமி ராமானுஷன். அடுத்தது ராமானுஷனுடைய கொள்கை என்னன்னா, தென் குருகிப்பிரான் அவர்தான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் என்ன நமக்கு சொல்லியிருக்காரோ அது வேதம். சம்ஸ்கிருத வேதம் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஆழ்வார் என்னழகா நமக்குன்னு தமிழ் படுத்தி கொடுத்துட்டார். என்ன ஆழ்வார்கள் தான் நமக்கு மார்க்கதரிசிகள்ங்கிறத ஸ்தாபிக்கிறார். அதோட இல்ல, அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர்கள் அவதரித்து முதல்ல நாதமுனிகள் பிரதமாச்சாரியர்னா இருக்காரோ இல்லையோ, அப்ப ஆழ்வார் ஆச்சாரியர்ங்கிற இந்த குரு பரம்பரை முக்கியம். அதுல வந்ததைத்தான் சீவேட்டவர்கள் ஏத்துக்கணும். அப்ப சீவேட்டவ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைதம்னு சொல்ல போறீங்கனாலே, முதல் ஸ்ரீமன் நாராயணன், ரெண்டு அர்ச்சாவதாரம், மூணு ஆழ்வார் ஆச்சாரியர்கள். இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான வார்த்தைகள். இப்ப நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பத்து நிமிஷம் கேட்டு முடிச்சுட்டு இது எல்லா வார்த்தையும் கோத்து பாருங்க, ஆமா இந்த சம்பிரதாயத்துல நாம் எல்லாருமே இதுலதான் மாறி இருக்கோம் இல்ல. ஏன்னா மற்ற சம்பிரதாயம் எல்லாம் நம்மளும் பாக்குறப்போ அவ யாரு இது எல்லாத்தையும் ரொம்ப பேசவே மாட்டான், ஆனா இதைத்தான் திரும்ப திரும்ப இந்த சீவேட்டத்தில் பேசிட்டே இருப்பா. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சாத்துப்பிரமணியிடம் திருநக்ஷத்திரமணியிடா பெருமாள் பிராட்டிக்கு எல்லாம் நடந்ததா, இப்போ சீயப்பதி சீமன் நாராயணன் சொன்னா அர்ச்சாவதாரத்துக்கு போய் கைங்கிற மணிடா, இதைத்தான் அடிக்கடி. இதே மற்ற சம்பிரதாயத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப இதை பத்தி பேசவே மாட்டான், இன்னமும் ஆச்சாரியங்கிறார் பஞ்சம்ஸ்காரங்கிறார் ஆழ்வார்ங்கிறார் இன்னமும் சொல்றாளே, அப்ப மத்த பேருக்கு என்ன தெரியும், வேதம்னு தெரியும், அதோட நின்றுடும். அதுக்கப்புறம் இது இத்தனையும் கொண்டு கோத்திருக்காருன்னு சொன்னால் அதனாலதான் வாழ்க்கையில இதை கடைபிடிச்சிருக்காருங்கிறது இங்க சொல்றார். அப்ப ஆரப்பொழில் தென்குருகைப்பிரான் அமுதத் திருவா ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு, ஆழ்வார்கள் தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தாலே வேதங்கள் அத்தனையும் தமிழாக்கி கொடுத்தனர். அப்ப சம்ஸ்கிருத வேதத்தோட நிறுத்திராதீங்க, தமிழ் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் வேதத்தை சம்ஸ்கிருதமா நிகரா கொண்டாடுங்கள். எதற்கு, அதத்தான் ராமானுஷர் அழகான அர்த்தம் சொல்றார். ஏன் தெரியுமோ, நான் இந்த சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகரா தமிழ் வேதம் சொல்லணும்னு சொல்றேன், வேதம் முன்னதான் சொல்லிது, ஆனா அதுகிட்ட ஒரு குறை, பகவான் எட்டாக்கனி எட்டாக்கனி தொலைதூரத்தில் இருக்காருன்னு முடிச்சிடும். நம்ம கிட்ட ஒரு குறை, ஏதான் உனக்கு ரொம்ப தள்ளி இருக்கு கிடைக்காதுன்னு இருந்தா வாண்டாமோண்டு வந்துருவோம், சரி கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் ஏறுவோம் இறங்குவோம்னு பாக்கவே மாட்டான், எனக்கு வேற வேலை இருக்கு சுவாமி, அவர்கிட்ட ரொம்ப தூரம் போய் நின்னாதான். 18 தடவை ஸ்ரீரங்கத்திலேருந்து ராமானுஜர் திருக்கோட்டியூர் போனார், போன அப்புறம் தான் திருக்கோட்டி நம்பிகள் திருமந்திரார்த்தம் சரமஸ்லோகார்த்தம் கொடுத்தார். இப்ப நாம யாரும் இப்ப நீங்க கார்த்தால வந்துடும் இல்லையா, 10 மணிக்கு வந்துட்டு இந்த கதவெல்லாம் சாத்திருந்து ஒருவேளை யாரும் இல்லாம ஒத்தரே ஒத்தர் உள்ள உட்காந்து இன்னைக்கு விசிஷ்டாத்வைத காலக்ஷேபம் இப்ப இல்லையா, நாளை கார்த்தால 11 வச்சிருக்காளாம் வாங்கோ அப்படின்னு கதவையே திறக்காமல் உள்ளிருந்து முகம் காட்டாமல் சத்தம் வந்திருந்தால் நீ நாளை கார்த்தால வருவீள், நிச்சயமா வரமாட்டோம், என்னமோ கூப்பிட்டாருங்கிறதுக்காக போனா இப்படி போய் பண்ணிட்டாரு மரியாதை தெரியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப என்னாச்சு, கூப்பிட்டவர் மரியாதை கதவு குரல் தான் வந்தது, முகம் இல்ல, எல்லாம் தோணித்தே தவிர விசிஷ்டாத்வைதம் தெரிஞ்சுக்கணுமே தோணவே இல்லை பாருங்க, தலைப்பு அதுதானே. அப்ப வந்தது என்ன சொல்லணும், அப்ப முகம் காட்டுட்டோம் காட்டா போட்டோம் சாமி, எனக்கு விசிஷ்டாத்வைதம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் நாளைக்கு வரேன் யாருமே சொல்ல மாட்டா. அப்ப இங்க வந்திருக்கோம்னா கூட்டவருக்கா வந்திருக்கோம், சரி வந்திருக்கோம், அதுக்கு விசிஷ்டாத்வைதத்துக்கா வந்திருக்கோம்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க, அவர் கூப்பிட்டு இருக்கார் பக்கத்து வீட்டுல இருக்காரு எடுத்த வீட்டுல இருக்காரு போகாட்டா நாளை பொல்லாப்பு அவர் வரமாட்டார் அப்படின்னு விடுவோமே தவிர ஒண்ணு யார்கிட்டையும் அதுக்கு குற்றத்துக்கே சொல்ல வரல, இப்ப இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா ராமானுஜரை கதவே திறக்க மாட்டேன்னு 18 தடவை திருப்பி வந்துட்டா திருக்கோட்டி நம்பிகள், இல்ல 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 உங்க போராது போராதுங்கிறார். ஆமா ஆமா ஆமான்னு திரும்ப திரும்ப வர்றார். ஏன்னா அவருக்கு நம்பிகளும் கண்ண தெரியல, தானும் கண்ண தெரியல, திருக்கோட்டியூரும் கண்ண தெரியல, திருமந்திரம் தான் கண்ண தெரியும். அந்த அர்த்தம் எனக்கு வேர்டு சொன்னா படுற பாட்டு பட்டுத்தான் ஆகணும். அப்ப திரும்ப 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 போனோமே, அந்த பெருமுயற்சி இருக்கிறது நம்ம கிட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவர்களுக்கு அந்த முயற்சி இருந்திருக்கு, அதைத்தான் நாம வரவழைச்சுக்கணும். அப்ப ஆழ்வார் பாசுரங்கள்லாம் தமிழ் படுத்தப்பட்டிருக்கு. நாதமுனிகள் 12,000 தடவை கண்ணு நெஞ்சிருத்தாம்ப சொல்லித்தான் 4,000 பெற்றிருக்கார். 12,000 தரம் எல்லாம் மூச்சு விட்டு போயிடும், 12 தரம் சொல்றதுக்குள்ளேயே போறாரு. 12,000 தர சொல்லணும்னா சொல்லியிருக்காரோ இல்லையோ? ஏன்னா அதெல்லாம் சொன்னது அவர் அன்னைக்கு அதை சொல்லி பிரயத்தனப்படாத போயிருந்தால் எத்தனை கோவில்ல நாம எத்தனை பேர் சேவாகால சாத்து முறைக்கே வழி இருந்திருக்காது. எந்த பாட்டை பாடுறது இன்னைக்கு? இந்த பாட்டு எல்லாத்தையும் அவர் வாங்கி கொடுத்திருக்கார். அவர் கொடுக்கவே இன்னைக்கு நாம பாடிட்டு இருக்கோம், சந்தோஷப்படுறோம், ஓஹோன்னு பெருசா போயிட்டு இருக்கு. அப்ப வேதாந்த சொல்லித்து பெருமாள் அருகில் இருக்காருன்னு சொல்லாது, ரொம்ப பெரியவர் தள்ளி இருக்காருன்னு சொல்லணும். நீ போய் 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 கேட்டா தான் கிடைக்கும்னு சொல்லும், அது கலியுகத்துக்கு ஒத்தே வராது. எளிதில் கிடைக்கும்னா தான் கலியுகத்துல யாருமே வருவோம். மிட்டாய் கொடுக்கறேன் வானா தான் யாருமே வருவா. அதற்காகத்தான் ஆழ்வார்கள் முட்டார், எளிதான தமிழ் பாட்டை பாடி எங்கேயோ இருக்காரு நினைச்சுக்காதே, அங்க உக்காண்டு உனக்கு தான் ஏங்கிட்டு இருக்காரு தெரியுமோ? அப்படியா? அப்பன்னா தேவையில்ல. இப்போ ஆறான கணவனும் மனைவியும் சண்டை போண்டுருவா, சண்டை போட்டு இப்ப பிறந்தாத்துல உட்காந்துருவோம், சரி இவர் போய் இவர் எங்க நான் இங்கயோ வேலை நிமித்தம் வெளியூர் போறேன் அப்படின்னு அவர் போயிடுவார். எல்லாம் உள்ளூர இருக்கும், வேணும்னு போட்ட சண்டைக்காக போய் உட்காந்துருப்பான்னு வச்சுக்கோ. அப்ப சொல்லுவா, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுடணும், எதுக்கு இது வீண் வம்புன்னு நினைக்கிறவா என்ன பண்ணுவாள்னா, அவங்க போய் உட்காந்துருக்கானே தவிர உன் நினைவாவேதான் உட்காந்துருக்கான் தெரியுமோ? இப்படின்னு சொன்னா கொஞ்சம் அப்பதான் அவளுக்கு சமாதானமே ஆகும். அதை போல அவனிடத்துல போய் அவளுக்கு எதுவுமே ஓடவே இல்லை தெரியுமோ? உன்னத்தான ஒத்துப்பாடல் இந்த ஆச்சாரியர்கள் அதைத்தான் பண்றா. வைகுந்தத்துல இருக்கா இருக்கான்னு சொல்லிருக்கியே, உன் நினைவா எப்ப சேருவோம்னு தான் வைகுந்தத்துல உட்காந்துருக்கான். இது நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு, ஓ அவ்வளவு பெரியவர் எனக்கா காத்துருக்காரா அப்படிங்கறது தோணும். பெருமாள்கிட்ட போய் பேசுறாப்ப இன்னமும் தள்ளி தள்ளி விட்டு இருந்தது, ஏன்னா உன் குழந்தை நீ ரட்சிக்கலன்னா யார் ரட்சிக்க போறா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லச்சே, பக்கத்துல நாச்சியார பாக்குறார். ஆமா இதைத்தானே நானும் இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றேன். சரி போனா போதுக்கும், இப்ப ஏற்பட்டவ சொல்றா ஆச்சாரியர்கள் சொல்றா கொடுத்துறோங்கிற அளவுலயோ, இத போல நடுவுல பேசறதுக்கு தான் நம்ம ஆச்சாரியர்கள். இந்த பேச்சு பேசலைன்னால் அவ்வளவுதான், அவன் அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான், இவ இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஆணவம் செருக்காலேயே தான் சண்டைகள் வருது. அது குடும்ப சண்டையா இருக்கட்டும், அரசியல் சண்டையா இருக்கட்டும், சபால நடக்கிற சண்டையா இருக்கட்டும், இத்தனை எதனால தெரியுமோ நடக்கும். நான் சொன்னது சரிங்கிறார் இவர், நான் சொன்னதான் சரிங்கிறார் சாமி, நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுமே தப்பு, ராமானுஜர் சொல்றது சரியும் ஒருத்தர் சொல்லல, சொல்லியிருந்தா எல்லாமே சரியா போடும். ஆனா அந்த வார்த்தையை ஒருத்தர் வேகமா சொல்லணும் இல்லையா? இது என்ன நீ சொல்றது அவர் சொல்றது? இப்போ பகவான் வேதத்துல சொல்லிட்டார், ஆழ்வார் தமிழ்ல சொல்லிட்டார், ராமானுஜர் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார், இட்டா இருந்தா அவர் படிக்க நடக்கிறதான நடங்கும். இது ஆளாளுக்கு நீங்க சரி நீங்க சரினு சொல்லிதான் வம்புதான் வெடிக்கும். நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு சண்டை வருதுன்னா கூட அதை தீர்த்து வைக்கிறச்சே இவர்களை பத்தியே பேசாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் முட்டாள்தனமா கூட இருக்கும், ஆனா நியாயமா அது வேலை செய்யும். இவா ரெண்டு பேருக்கு சண்டை வரைச்சே மெதுவா பாகவதத்தில இருந்தோ பாரதத்தில இருந்தோ ராமாயணத்தில இருந்தோ அழகான ஒரு கதை, சண்டை தீர்ந்த கதைய பொறுமையா அவ எள்ளுங்கொள்ளும் வெடிச்சா கூட அரை மணி சொல்லுங்க. நமக்கு முதல்ல தோணுச்சு என்ன முட்டாள்தனமா எத்தையோ பேசிட்டு இருக்கேன், எந்த வேகத்துல நான் இருக்கேன், எந்த கதையை பத்தி நீ சொல்லிட்டு இருக்கேன்னு. ஆமா இது எல்லா வேகத்தையும் நாங்க எல்லா கதையும் பாத்துருக்கோம். கொஞ்சம் மிதானப்படுன்னு மெதுவா அந்த பாகவதத்துல இந்த கதையை சொன்னா, மெதுவா அந்த கதையை சொல்றச்சே மனசு பண்படும். எனக்கு என்ன பண்ணாலும் அது உயர்ந்த வாக்கியம், உயர்ந்தவர்களை பத்தின வாக்கியம். அப்ப அது படப்பட, ஓ நம்ம ஏதோ தேவையில்லாத சின்னதா சண்டை போட்டோம் போட்டுருக்கு, இது எல்லாத்தையும் விட எவ்வளவோ பெரிய விஷயம் இருக்குன்னு அது படும். அதனால தைரியமா நம்ம பகவத் விஷயத்த சண்டை நடக்கிற இடத்துல பேச தயாரா இருக்கணும். நம்ம பயப்படுவோம், இப்போ சண்டை போட்டு இருக்கிற இடத்துல போய் நம்ம ஆடு வேதாந்தம் சொன்னேன்னா நம்மளே அடிச்சுட போறாளுக்கும் தோணும், ஒன்னும் அடிக்க மாட்டா. கடைசியில வாழ்க்கைக்கு உதவ போவது அதுதான். அப்ப அந்த சரித்திரத்தை தைரியமா பேச ஆரம்பிக்கணும்னால் அதுக்கு தான் அதை தெரிஞ்சவா வீட்டுல இருக்கணும், மூத்தவர்கள் வீட்டுல இருக்கணும். இவனை பத்தியும் கவலை இல்லை, அவனை பத்தியும் கவலை இல்லை, என் கவலை வீட்டுல இருக்கிற பகவானை பத்தி. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுனா நாளைக்கு தடி பண்ண போறது இல்லை, அவர் ஆராதனை பண்ண போறது இல்ல, கடைசியில பெருமாள் பட்னி, பெருமாள் பட்னினா மேல உங்க குடும்பம் தான் வீணா போறது, வேணுமான்னு கேட்கணுமோ இல்லையோ? அப்ப அந்த சமயம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கிறச்சு, நம்ம அந்த சண்டைக்குள்ளேயே பேச பாப்பமே தவிர இந்த சண்டையினால ஆராதனை நொடுத்து தளியன்னு நொடுத்து பெருமாள் சாப்பிடலன்னு சொல்லணுமே ஒத்தான். நமக்கு என்ன தோணும்னா சம்பந்தா சம்பந்தம் இல்லாத பேசுறமே தோணிட்டு இருக்கோம். தப்பா சொல்றேன், சம்பந்தம் ரொம்ப இருக்கு. இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால நட்டம் எதுக்கு? இப்போ உள்ள இருக்கிற பெருமாள் சாப்பிட மாட்டார், அவர் சாப்பிடலன்னு சொல்லிட்டா மறுபடியும் மறுபடியும் குடும்பத்துக்கு ஆபத்துக்கு போ. உன் குழந்தை குட்டி நன்னா இருக்கணுமா வேண்டாமா, அவருக்கு பண்ண வேண்டியதை பண்ணாத நீ வச்சிருக்க, இந்த வீடு நன்னா இருக்கிறது அவராலே நீ சண்டை போடுறதுக்கு வந்திருக்கே போ. அப்படின்னு ரெண்டு பேரையும் கேளுங்க, கொஞ்சம் நிதானத்துக்கே அப்பதான் வருவா. அதனால நம்ம நிலையிலேருந்தே பேசிந்தா ஒண்ணும் நடக்காது. கொஞ்சம் நிலைய வசத்தி அங்க பாருன்னு சொன்னாதான் மக்கள் திருந்துவாளே தவிர, இதே நிலையில திரும்ப திரும்ப சொல்லிருந்தோம்னா இதே மாதிரிதான் இருந்துட்டு போறோம். இப்போ ஆகாயமானத்துல பறந்து போறிடம் இல்லையோ, போகிறச்ச ஒரே கெட்டியா மேகம் வரும், உடனே ஓட்டி விமான ஓட்டுறவர் என்ன தெரியுமா பண்ணுவார், ஒண்ணு மேல தூக்கணும் இல்ல கீழே இறங்கணும், அதுக்குள்ள முட்டி மோதின்னு போறேன் பாருங்க சொன்னா உட்காண்டு எல்லாரும் ஆட வேண்டிதான். அதனால அவர் உடனே பாத்துருவார், அதோ 20 மைலுக்கு 12 இருக்குன்னு சொன்னா மேல படுவார் இல்ல கீழே படுவார். அத போல ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை வராப்புல இருக்கச்சேவே, ஒண்ணு அந்த எதிராளியோட எண்ணத்துல நீங்க வசந்து மேல படுங்க, இல்ல கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பித்து செய்யும் விண்ணப்பம்னு கீழே விழுந்துருக்கும். ரெண்டுல எது பண்ணாலும் சண்டை வராது. ஆனா இந்த ரெண்டையுமே பண்ணாம மேகத்துக்காச்சு எனக்காச்சுன்னு உள்ள போனா அப்புறம் விமானம் தடதடத்துன்னு இருக்க மாதிரி குடும்பமே தடதடத்துன்னு தான் இருக்கும். அப்ப அந்த மேடையோ கீழையோ போறதுக்கு வழி நமக்குள்ள பேசினா அது போகவே போகாது. நம்ம தாண்டி உள்ள இருக்கார் பெருமாள் காத்துட்டு இருக்கார், அவருக்காக தளி பண்றேன், அவருக்கு பூ தொடுக்கிறேன், அவருக்காக புடவை உடுத்திக்கிறேன். எதுக்கு இவ புடவை உடுத்தின்னு ஓகோ அலங்காரம் பண்ணி வராள்னா அவருக்கு வேற யாருக்கும் இல்ல. அப்ப ஒவ்வொன்னும் அவரை வைத்துக் கொண்டு நம்ம வீட்டுல செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம்னா சண்டை பூச்சல் வரவே வராது. இதனாலதான் சுவாமி சொல்லும் போதே ஆழ்வார்களை பாருங்கோ எளியவன் எளியவன் சொல்லியிருக்கா. நாதமுனிகள் அந்த எளிமையை தமிழ நமக்கு கொடுத்துட்டே போயிருக்கா, இன்பம் தரு. மேல அடுத்த பாஷன் என்னன்னு பார்ப்போம். அப்போ ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார், கடைசி பாட்டை நாராயணன் சொல்லிட்டார், அர்ச்சாவதார விதேசங்களை வணங்குங்கோன்னு சொன்னார், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் படி இருங்கோன்னு சொன்னார், அப்புறம் சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென்னுரைத்தான் வாமனன் சீடன் இராமானுஷன். தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு 4 சொல்றோம் இல்லையோ, அதற்குள்ளே காமந்தான் சிறந்த புருஷார்த்தம். இதான் விசிஷ்டாத்வைதம். தப்பா சொல்லிடுறேன், தர்மம்னு சொல்ல வேண்டாமா மோக்ஷம்னு சொல்ல வேண்டாமன்னா என்னமோ தெரியல, ஆழ்வார்த்த ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் இருக்கிறதுலே காமந்தான் சிறந்ததுங்கிறார். வெய்யனார் மத்தது எல்லாம் உலகத்துல 4 புருஷார்த்தம்னு சொல்றா திருவங்கையாழ்வாருடைய பாட்டு. இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்னே பாரோர்கள் மூணத்தான் புருஷார்த்தம்னு சொல்றா, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு, ஏன் அது இல்லேன்னு மறுக்கிறீர், வைகுந்தம் உண்டேன்னு சொன்னால் நீங்க காமத்தை நன்னா அடைஞ்சுடுங்க, தர்மமும் அர்த்தமும் மோட்சமும் பின்தொடர்ந்து வரும். அப்ப காமமே முக்கியம்னு அவர் சொல்றார். ராமானுஜர் தன் கோட்டிலே காஷாயம் உடுத்திண்டு திருதண்டத்தை வச்சிருந்து எல்லாம் நன்னா காமத்தோட இருக்கோங்கிறார். கேட்டா என்னமா இருக்குது இப்போ நன்னாவா இருக்கு கேக்கிறதுக்கு, சமயம் யாரோ ஒருத்தர் கிரகஸ்தன் சொன்னா கூட தேவையில்ல, அதுவே கூடாது. இதுக்கு மேல ஒரு சன்னியாசி உட்காந்து காமத்தாசிரியங்கோ, ஓ நீங்க நினைக்கிற காமத்தை நான் சொல்லவே இல்லை, இப்போ நான் கிருஷ்ண காமத்தை சொன்னேன், ராம காமத்தை சொன்னேன், பிரம்மத்தடத்தில் காமத்தை சொன்னேன், அதைத்தான் சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்றவை நான்கென்பர். அப்ப புருஷார்த்தம் 4 ராமானு சித்தாந்தத்தின்படி பக்தி பக்தி பக்திங்கிறதுதான் காமம். அப்ப காமம் வேறல்ல பக்தி வேறல்ல. காமம் இருக்கிறவா என்ன செய்வா, அவரை பத்தியே நினைப்பா, அவரை பத்தியே பேசுவா, அவருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ செய்வா, இதுதானே காமம் பிடிச்சவன் இதுதானே பண்ண போறான். அதே போல பகவானை பத்தியே நினை, பகவானை பத்தியே பேசு, அவருக்கு பிடிச்சதே செய், கவலைப்படாதே உனக்கும் காமம் இருக்குன்னு ஒத்துறேன்னு. சுலபமா இந்த ஆச்சாரியர் சொல்லிட்டு போயிருக்கிறது, உலகத்துல நீ என்னென்னலாம் பதற்றப்படுவியோ அதெல்லாம் பகவத் விஷயத்துல படு. உலகத்துல யாராருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு நினைச்சு நினைச்சு பின்னாடி போவியோ அதெல்லாம் அவர் படி பண்ணு. இப்போ ஆறாம் ஒரு பெரிய மட்டையடை ஆட்டக்காரர் விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காது வந்து, என் பிள்ளைக்கு அது பிடிக்கும்னா உடனே உள்ள போய் பாருங்க, இவ்வளவு பெருசுக்கு அவர் பட மாட்டிருக்கும், பெருசா மாட்டி பின்னாடி அவர் கையெழுத்தெல்லாம் சொகுத்திலேயே போட்டு வச்சிருக்கும். அவர் எங்கெங்க 50 அடிச்சார், 100 அடிச்சார், எப்ப பண்ணலாம் பூஜ்யம் போட்டார், எல்லாமே அதுலயே போட்டிருக்கும். அப்ப ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு படத்தை ஒட்டிக்கிறோம், பின்னாடி போறோம், அவரை பத்தி பேசுறோம். யாரான ஒரு பிள்ளை அவர் ஆட்டம் சரியில்லைன்னு சொன்னா அடிக்கவே போடுவோம். இது இத்தனை நடக்கிறதோ இல்லையோ, இது எப்படி ஒருத்தர் இடத்துல காமமா பித்தா இருக்கியோ ஆழ்வார் அதே மாதிரி பண்றார். எங்க போனாலும் அவரை தான் பாக்கிறார். சாயங்காலம் தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு ஆழ்வார் போனார், இவருக்கு பெருமாள் கிடைக்கல, உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு, ஒரே ஜுரம், அங்க ஒரு கொக்கு நின்று இருக்கு, அது மாட்டு கொக்கு நின்று இருக்கு மீன் வருமானு பாத்துட்டு நேர போய் கொக்க கட்டிண்டார். உன்ன கூட பெருமாள் ஏமாத்திட்டார் போட்டு, நீ என்னாட்ட வெளுத்து போயிருக்கியே, உன் உடம்பு வெளுப்பா இருக்கு, என் உடம்பு வெளுப்பா இருக்குங்கிற. கொக்கு உடம்பு எப்பவும் வெளுப்பா தான் இருக்கும், அதுக்கு என்ன பெருமாளைய மாத்தியா எடுத்து போயிருக்கிறது இப்போ. அப்ப அவருக்கு என்ன தோன்றது, எத்த பார்த்தாலும் தான் எப்படி பகவான்கிட்ட பித்து பிடிச்சிருக்கோமோ அதே போல எல்லாரும் பித்து பிடிச்சிருக்குங்கிறார். சாயங்காலம் 5:30 விளக்கேத்தி வச்சார், போய் அழுத்த அரைத்து விட்டு தாமிரபரணியில் உட்காந்து திரும்ப 11:30 வந்தார். விளக்கு அணைச்சிட்டு படுக்க போனா விளக்கு சுட்டுது. வெங்கல விளக்கு அஞ்சு மணி நேரம் எழுதியா சுடுமா சுடாதா? சுட்ட உடனே பத்தியா உன்னப்பட பெருமாள் ஏமாத்திருக்கார், எனக்கு தான் உடம்பெல்லாம் ஜுரம் வந்துருச்சுன்னா உனக்கூட ஜுரம் வந்திருக்கேங்கிறார். இப்படின்னா என்ன, உலக விஷயத்துல என்னென்னலாம் நம்ம பித்து பிடிச்சா அப்புறம் இருக்கமோ, இது இத்தனை அவன் விஷயத்துல பித்து பிடிச்சிருக்காரோ இல்லையோ, அதைத்தான் காமம்னு சொல்றேன், பக்தின்னு சொல்றேங்கிற அந்த பக்தி ஒத்தனுக்கு வந்துடுத்துனால் தன்னடையே பெருமாள் பிடித்தமா அவன் அழைச்சின்னு போயிடுறார். அப்ப கிருஷ்ண காமம் பக்தியே சிறந்ததுன்னு சன்னியாசி தலைவர் சக்கரவர்த்தியா இருக்கிற ராமானுஜர் சொல்றார். அவர் எதிராஜர், ஆனா அவர் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் காமத்தோட இருங்கோ, நன்னா விருப்பத்தோட இருங்கோ, கிருஷ்ண பக்தியோட இருங்கோ. இன்னொரு பாட்டு சொல்றேன், பேதையர் வேத பொருளிதன் நுண்ணி பிரம நன்னன் நோதிமற் செல்லா உயிரும் அகுதென்னு உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாவென்னு சொல்லும் அவ்வல்லரெல்லாம் வாதில் வென்னான் எம்மி ராமானுஜன் மெய்மதி கடலே. நல்ல ஞானத்தோட கூடிய ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தத்தை எப்படி சொல்லியிருக்கா இந்த பாட்டுல இருக்குப்போ, பேதையர் வேத பொருளிதன் நுண்ணி, வேதத்துக்கு இதுதான் பொருள்னு பலரு தப்பா புரிஞ்சிருக்கா. என்ன பிரம நன்று, பிரம்மம் ஒன்றே உண்மை, உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம், நாம இது இத்தனை பேரும் இருக்கமே எல்லாம் பொய், அந்த பொய் எல்லாம் எப்ப போகும் தெரியுமோ, ஒரு நாள் இது இத்தனையுமே பொய்னு தெரிஞ்சுட்டு ஐக்கிய ஞானம் வரதோ இல்லையோ, பிரம்ம மட்டுமே உண்மைன்னு அன்னைக்கு ஐக்கியம் அடைஞ்சிடுவா. இந்த சீவைட்டவ சம்பிரதாயத்தில் ஐக்கியமானோன்னு சொல்லவே மாட்டோம். ஆண்டாள் திருவரங்கநாதன் திருவடிகளை பிடித்தாள், ஐக்கியமாயிட்டாள். திருப்பாணாழ்வார் திருவரங்கனுக்குள்ள சென்றார், ஐக்கியமாயிட்டார், கிடையாது. பின் என்னன்னு சொல்வாள்னா சாம்யாபத்தி அடைந்தார், அதான் நியாயமான வார்த்தை. ஐக்கியம் ஆயிடுறதுனால் ரெண்டும் இல்ல, ஒன்னாவே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்னாவே ஆயிடுச்சுங்கிறது ஒத்துக்க மாட்டாளே, தத்துவம் மூணும் இல்லையோ, எப்ப தத்துவங்கள் மூணுன்னு சொல்லட்டோமோ அப்ப எப்படி ஒன்னாகும், அப்ப என்ன ஆகும், வைகுந்தத்துக்கு போனா என்ன ஆறுது, நீங்களே சொல்லுங்களேன், வைகுந்தத்துக்கு போனா நமக்கு என்ன ஆனும்னா பிரம்மத்தோட ஒன்னாயிடுவோம், பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுவோம்னு சொன்னா தப்பு. ஏன்னால் பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுவோம்னு சொன்னா அப்புறம் நம்ம கிடையாதுன்னு அர்த்தம், நம்ம கிடையாதுன்னா நாம அவரோட ஒன்னாயிடணும் கரைஞ்சு போயிடணும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏதாவது ஆகுமா, ஆகுங்கிறதுக்கு ஒரு திட்டாந்த சொன்னார், இங்க ஒரு அரைப்படி ஜலம் எடுத்துங்கோ, இங்க ஒரு அரைப்படி ஜலம் எடுத்துங்கோ, இது அப்பு அது அப்பு, அப்புனா தண்ணீர் இல்லையோ, இந்த ரெண்டையும் கலங்கோ, கலந்துட்டு ஐக்கியம் ஆயிடும் இல்லையோ. அதே மாதிரி அதோ பரமாத்மா இதோ ஜீவாத்மா ரெண்டும் கலந்துருத்தனா ஐக்கியமாயிடுச்சு இல்லையோன்னு வாஸ்தவம். இது அத்வைதத்தின்படி கேள்வி, அந்த மாதிரி ஐக்கியமானா என்னன்னுட்டு ராமானுஜர் திரும்பி கேட்கிறார். அதுக்கப்புறம் படியில ஜலம் ஒரு படி இருக்குமா அரைப்படி இருக்குமா, அரைப்படி ஜலத்தையும் அரைப்படி ஜலத்தையும் கலந்துட்டா ஜலத்துல வேணா வித்தியாசம் தெரியாதே தவிர படியில வித்தியாசம் தெரியுமே, அளவு கூடிப்படும் இல்லையோ. அத போல ஒவ்வொரு ஜீவனா பரமாத்மாவோட ஐக்கியம் ஆயிட்டு இருந்தா அவர் பெருசாயிடுவாரா? ஆமாட்டாரே, பிரம்மங்கிறதுக்கு அளவு மாற போறது கிடையாது இல்லையோ, அதனால ஐக்கியம் அங்க ஒத்து வராதுன்னு. சரி மாற்றி சொல்றேன், அப்புல அப்ப கலந்தா தானே அரைப்படி ஒருபடியாது, அப்புறம் உப்ப கலக்கலாமே அப்படின்னா அரைப்படி தீர்த்தம் எடுத்துங்க, அதுல அவளை எடுத்து உப்ப போடுங்க, அளவெல்லாம் மாறாது இல்லையோ, அந்த உப்பு கரைஞ்சி போயிடுமா, கரைஞ்ச அப்புறம் இந்த ஜீவன் பரமாத்மாவோட கரைஞ்சி ஒன்று விடலாம்னு சொல்றான். என்னன்னு நன்னா சொல்லலாம், அதுக்கப்புறம் இந்த ஜலம் சுத்த ஜலமா இருக்குமா உப்புகரிக்கிற ஜலமா இருக்குமா, உப்புகரிக்கிறது ஆயிடுமோ இல்லையோ. அப்ப இந்த ஜீவன் பரமாத்மாவோட ஐக்கியமான உடனே பரமாத்மா உப்புகரிக்கணும், இவங்கிட்ட என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அதெல்லாம் அவர் பேர்ல வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஆகாதே, அவர் குற்றமும் தட்டாது இல்லையோ. அதனால அப்புல அப்ப கலந்தா அளவு ஆபத்து, அப்புல உப்ப கலந்தா தரம் ஆபத்து, எதுலையும் எதையும் கலக்க முடியாது, அப்ப அப்பா தான் இருக்கும், உப்பு உப்பா தான் இருக்கும், அப்ப தண்ணீர் தண்ணீரா தான் இருக்கும், உப்பு உப்பா தான் இருக்கும், எப்படி ஐக்கியமாகும். அப்ப என்ன ஆறுதுன்னால் இதனுடைய குணம் அதனுடைய குணத்தோட சமான பாவத்தை அடையிறது. அப்படின்னா நம்ம வைகுந்தத்துக்கு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பகவானுக்கு இருக்கிற ஆனந்தத்தை நாம் பெறுகிறோம் அர்த்தம். இதத்தான் சாம்யாபத்தி மோட்சம், சாம்யாபத்தி மோட்சம்ங்கிறார். சாமியம் சமம், ஈடான தன்மை, சமமான தன்மை. நாம இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போனவுடன் நமக்கு என்ன கிடைக்கும், இங்க இல்லாத ஒரு நன்மை. முதல்ல இங்க கர்மங்கள் எல்லாம் தொலைச்சிருவோம், அதை விட எப்ப பார்த்தாலும் இந்த கழுத்து வலி முதுகு வலி நெத்திப்பட்ட வலி இந்த உடம்ப தொலைச்சிருவோம். இனிமே அது இல்லையோ இல்லையோ, எது எடுத்தா இது போனா அது, இது போனா இது போச்சுன்னா திருகு வந்தது, திருகு போச்சுன்னா ஏதோ வருதுங்கிற அளவில் இந்த உடம்பு சரியான மாதிரி இருக்கும். நல்ல வேலை இனிமே ஒண்ணு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நாலு நாள் முன்னாடி இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்குதான் பகவான் நிறைய உடல் உறுப்புகளை நம்ம கொடுத்துருக்கா, அது ஒன்னா இருந்தா தேவையில்லைன்னா ஒன்னா இருந்துட்டா ஒரே வியாதியோட போயிடும் இல்லையோ. நிறைய இருந்ததுன்னா இது முடிஞ்சு அது, அது முடிஞ்சு அது, அது முடிஞ்சு அது, அது முடிஞ்சானா அதுக்கு தானே அப்பதான் நிறைய வைத்தியர்கள் இருக்க முடியும். இது ஒன்னாவே இருந்ததுன்னா ஒரே வைத்தியர்னா இருப்பா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா, பயத்துக்கு தனி, காதுக்கு தனி, மூக்குக்கு தனி, நாக்குக்கு தனி, கண்ணுக்கு தனி, தனித்தனி. அதுலயே அதுலயே வசதியான படிப்பெல்லாம் படுத்துப்போம். முன்னாடி பொதுவா வைத்தியம்னு படிச்சுட்டு உட்காந்துருப்பார், அவர்கிட்ட போவோம், உடம்பு முழுக்க அவர் தான் பார்ப்பார், பார்த்தா அவரே மருந்து கொடுத்துருவார், சுமார ஆறாப்புல ஒரு மருந்து கொடுப்பார், ஏதோ சாப்பிட்டுப்போ வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. இந்த வைத்தியர் அவர்கிட்ட சொல்றார், நீர் வந்து அந்த காதை மட்டும் பாட்டு கொடுங்குறார். இவர் இவர்கிட்ட சொல்ற, நீ கண்ணை மட்டும் பார்த்து கொடுங்குறார். நாம திருப்பி கேட்டோம், மொத்தமா யாரானு பாக்க போறீடா இல்ல அப்படியே இல்லையானா? அதுக்குதான் பகவான் இருக்காருன்னு அப்ப வைத்தியோ நாராயணோ ஹரிதி, மருத்துவனான மாமணி வண்ணன் உட்கட வேண்டிதான். ஏன் சொல்ல வந்தேன், தனித்தனியா உடம்பு அது போட போறது, அந்த சரீரம் இல்லாமல் வியாதி தொலைந்து சம்சாரம் தொலைந்து வைகுந்தத்துக்கு போனவுடன் பகவானுக்கு இருக்கிற அபரிமித ஆனந்தம், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்னு சொல்ற முல்லையோ, ஆனந்தமயமா பிரம்மம் இருக்காரு, அந்த ஆனந்தம் நமக்கும் வந்துடும். இதத்தான் சாம்யாபத்தி சாம்யாபத்திங்கிற ஒன்னாலாம் ஆயிடவே மாட்டோம். அங்க போனாலும் அவர் வைகுந்தத்துல தலைவராத்தான் இருப்பார், நாம தொண்டராத்தான் இருப்போம், நாம அவர் கைங்கிறந்தான் பண்ணிட்டு இருப்போம், நாம அவருக்கு அடிமையாத்தான் இருப்போம். அடிமைனாலே ஆபத்துன்னா ஆனந்தமான அடிமையா இருப்போம். அடிமைத்தன ஆபத்துன்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு தான் பெத்தவதுக்கு எல்லாமும் பண்றா அந்த தாயார். இது என்ன, இந்த குழந்தைக்கு இப்ப பணிவிடை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோ, இது நன்னாவே இல்லையான சொல்றாளா? அவளை கேட்டா எனக்கு நன்னா இருக்கு, நான் பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன நண்டுவோம். அதே போல வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு பகவானுக்கு கைங்கிற பண்றோம்னா, அவர் சுவாமி நான் தாசன் அதனால கைங்கரியம் பண்றேன், அவர் கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை ஆனந்தப்பட்டாரோ அதே போல நான் கைங்கரியம் பண்ணி அத்தனை ஆனந்தப்பட போறேன். அப்ப ஆனந்தத்தில் தாரதமியம் இல்லாமல் சமத்துவத்தை அடைகிறோமோ இல்லையோ அதுதான் இங்க சமம் மோட்சம் மோட்சம்னு சொல்றதே தவிர ஐக்கியமாவது அல்ல. ஏன்னா வஸ்து ஐக்கியம் ஆகவே ஆகாது, தனித்தனியா தான் எப்போதும் இருக்கும். அதைத்தான் பேதையர் வேத பொருளிதன் நுண்ணி பிரம நன்னன் நோதி மற்றெல்லா உயிரும் அகுது. எல்லா உயிரும் தனித்தனியா உண்மை இல்ல, எல்லா உயிரும் பிரம்மமேன்னு சொன்னிரே அது தப்புங்கிறத சுவாமி நிரூபித்தார். மற்றெல்லா உயிரும் அகுதென்னு உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம், ஆதிப்பரனோட உயிர்கள் எல்லாம் ஐக்கியமாயிடும் சொன்னிரே அவ்வல்லல், அது தப்பு, அத வாதில் வென்றான், ஐக்கியம் ஆகாது. ஆனா இந்த அப்பு உப்பு ஆபத்தெல்லாம் வரும், அதனால இது தனியாத்தான் இருக்கும், அது தனியாத்தான் இருக்கும்னு சுவாமி சாதித்தார். கடலளவாய திசையெட்டினுள்ளும் கரியருடைய மிடதரு காலத்தி ராமானுஷ மிக்க நான்மறையின் சுடருடியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரவுடையவன் நாரணனன் அறிவாரில்லை உற்றுணர்ந்தே. இப்ப கடைசி விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். பகவான் சேஷி, ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் சேஷர்கள், பகவான் சுவாமி ஜீவாத்மாக்கள் எல்லாம் தாசர்கள் சொத்து. இது ராமானு சித்தாந்தத்தினுடைய முக்கியமான கொள்கை. இதத்தான் சுவாமி தாச பாவம்னு சொல்ற, சேஷ சேஷி பாவம்னு சொல்லுவா. ஏற்கனவே என்ன பார்த்தோம், பெருமாள் தான் ஆத்மாவா இருக்கார், சரீரமா இருக்கும், அப்ப சரீராத்ம பாவம் சொல்லிட்டேன். இன்னொன்னு காரண காரிய பாவம் சொல்லிட்டேன், அவர் காரணமா இருக்கார், நாம எல்லாம் காரியமா இருக்கோம்னு. இப்ப பாக்குறது சேஷ சேஷி பாவம். சேஷினா தலைவன் அர்த்தம், சேஷன்னா தொண்டன் அர்த்தம். அவர் எப்போதும் தலைவனா இருக்கார், அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் இந்த ஜீவனுக்கு ஒரே புருஷார்த்தம். இவனுக்கு எது அடைய வேண்டிய பலம்னு கேட்டால் பகவானை அடைந்து கைங்கரியம் பண்ணி ஆனந்தப்படுவதே புருஷார்த்தம். அதற்கு வழி எதுன்னு கேட்டால் அந்த பெருமானின் திருவடிகள் சரணாகதியே தான் இவனுக்கு ஒரே வழி. ஆக புருஷார்த்தம் பகவத் அனுபவ பிரீத்தி காரித்த கைங்கரியம், அதற்கு உபாயம் வழி அவன் திருவடிகளில் சரணாகதியேங்கிறத ராமானுஜர் வேத வேதாந்தத்தை கொண்டே ஸ்தாபித்து கொடுத்தார். அப்ப சரணாகதி வழி பார்த்தோம், புருஷார்த்தம் கைங்கரியம்னு பார்த்தோம், அர்ச்சாவதாரம் தான் பிரமேயம்னு பார்த்தோம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான் பிரமாதாக்கள்னு பார்த்தோம், கைங்கரியம் ஒரு மிதுனத்துக்குன்னு பார்த்தோம், பிரம்மம் ஒன்றே சத்தியம் மத்தது பொய்னு கிடையாதுன்னு பார்த்தோம், ஆனா மத்த ரெண்டு எப்போதும் பிரம்மத்தோட சரீரமா கூடியிருக்கும்னு பார்த்தோம். அது விட்டு பிரியாமல் அங்கு சென்ற பிற்பாடு சமமான ஆனந்தத்தை அடைகிறது, அதுவே முக்தின்னு பார்த்தோம். இதெல்லாத்தையும் திருவரங்கத்தம் தான் ராமானுஜன் தந்தாரி சொல்லியிருக்கார். இதுதான் ஆங்காங்க ஆங்காங்க விசிஷ்டாத்வைத சித்தாந்தமும் கூட. அப்ப ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னால் இந்தந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். அந்த அர்த்தங்கள் இங்க என்ன இருக்குங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை வாய்ந்த வழுதி வடநாடன் மன்னுகுருபு சடகோபன் குத்தேவர் செய்தாய்ந்து தமிழ்மாறே ஆயிரத்துள்ளவே முருகத்தும் வல்லவர் உலகிலேந்து பெரும் செல்வத்தராய் திருமால் அடியார்களே பூசிக்க நோற்றார்களே நுட்டு இந்த இல்லத்தாருக்கும் பகவது பாகவத ஆச்சாரிய கிருபா கட்டாட்சமும் கைங்கரியமும் மேன்மேலும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினிய பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.